ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தரலகரி 84வது ஸ்லோகம். தேவியினுடைய பாதார விந்த வர்ணனை. எப்படி வந்து ஆதிசங்கர பகவத்பாதால் அம்பாளுடைய அந்த நேத்திரங்கள், நேத்திர திருஷ்டி, அந்த கண்களை பற்றி, அந்த அனுகிரகத்தொகம், கண்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தீட்சண்யம், அதனுடைய கடாட்சம், இதை ஒரு 10 ஸ்லோகங்கள் அனுசரித்தவர். அது மாதிரி இனிமேல் பாதார விந்தங்களில் ஒரு 7 ஸ்லோகங்கள் அனுசரிக்கிற போகிறார். அதுதான் நம்ம பார்க்குறோம். இதில் முதல் ஸ்லோகம், 84வது ஸ்லோகத்தில் பாதார விந்தங்களுடைய அந்த வர்ணனையை எப்படி தாத்பரியத்தில் விளக்கிறான்ற பார்ப்போம். அம்பாளுடைய பாதார விந்தங்களுக்கு உபனிஷத்துக்கள், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவாள்லாம் இயங்கின்ற காலம். அந்த உபனிஷத்துக்கள் தேவியுடைய பாதார விந்தங்களை சிரோபூஷணமாக வகிக்கிறதான், அதாவது சிரசில் தரிக்கிறதுக்கு ரொம்ப சத்தையாக மேற்கொண்டிருக்காங்க தான். அதனால் அதனுடைய சாராம்சமான ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள்லாம் தேவியுடைய பாதாரங்களை தான் பரம தாத்பரியத்தோடு வந்து பிரதிபாதனம் செய்கிறதான். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் சொல்கிறார். அதனால் தேவியுடைய பாதார விந்தங்களுக்கு ஸ்ருதிகளுடைய சிரசுகளில் சஞ்சாரம் அதிகமாக ஏற்படுறதான். அம்பாளுடைய பாதார விந்தங்கள் அந்த உபனிஷத்துகளுடைய ஸ்ருதிகளில் அதிகமாக சஞ்சாரம் செஞ்சு அதுக்கு ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்துதான். அந்த ஸ்ருதிகளுக்கு, அந்த உபனிஷத்துக்களுக்கு அம்பாளுடைய பாதார விந்தம் பட்டபடி தான் மகத்துவம் அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்கிறார். அதை சர்வோபனிஷதுஷ்குஷ்டா அப்படிங்கிற லலிதா சகஸ்ரநாமத்தோட நாமாவளியினால் அந்த அர்த்தம் வந்து தெளிவாக விளங்குறது. அதை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு தான் ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த உபனிஷத்துக்கள் வந்து அம்பாளுடைய பாதார விந்தங்களை வணங்குறது அப்படிங்கிறதையும் அழகாக சொல்கிறார். மேலும் பரமேஸ்வரன் தேவிக்கு பிரணய கோபம் வரும் சந்தர்ப்பத்தில் நமஸ்கரிக்கும் பழக்கம் உண்டான். இது ஸ்திரீ புருஷ பாவனை. அந்யோன்யமாக இருக்கும்பொழுது ஸ்திரீக்கு ஏற்படக்கூடிய ஒரு கோபம், அதை நம்ம வந்து ஊடல் அப்படின்னு சொல்லுவோம். அதை பிரணய கோபம் அப்படின்னு சொல்லப்படுறா இந்த சோகத்தை சொல்கிறது. அந்த பிரணய கோபம் வரும் சமயத்தில் அம்பாளுக்கு அந்த மாதிரி ஊடல் வர சமயத்தில் புருஷன் ஸ்திரீயை நமஸ்கரிப்பது உண்டு. அப்படி தான் பரமேஸ்வரன் பண்ணுறாராம், தேவியுடைய பாதார விந்தங்களில் சிரசால தொட்டு நமஸ்கரிக்கிறாராம். அப்போது பரமேஸ்வரனுடைய ஜடாமுடியில் அம்பாளுடைய கால் படுறது. பரமேஸ்வரனுடைய ஜடாமுடியில் கங்கை இருக்கா, அது அம்பாளுக்கு பாத பிரச்சாரணம் பண்ணுற மாதிரி ஆகிடுறதான் ஜடாமுடியில் இருக்கிற கங்கை. அதனால் அது ரொம்ப புனிதமாக இருதான். சிவனுடைய ஜடாமுடியில் இருக்கிறதுனால மட்டும் கங்கை புனிதமாக, அந்த அம்பாளுடைய பாதம் அவருடைய சிரசில் படும்பொழுது கங்கையுடைய ஜலப்பிரவாகம் அம்பாளுடைய பாதத்தில் படுறதான், அது அம்பாளுக்கு பாத பிரச்சாரணம் பண்ணுற மாதிரி இருக்கான். அதற்கப்புறம் பிரவாகமாக வரக்கூடிய அந்த கங்கை அதிக புனிதமாகவும் அதிக மகத்துவமும் ஆகி இந்த பூமியில் பாயிறது அப்படின்னு இதில் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுறார். அதனால் தேவியுடைய பாதார விந்தத்தை பிரச்சாரணம் செய்யும் ஜலம் கங்கா தீர்த்தம் என்றே சொல்லப்படுகிறது. அப்படி அதுபோலவே தினமும் தோறும் மகாவிஷ்ணுவோட தனது அதிகார பதவி, அதாவது அதிகார பதவினாக்க மகாவிஷ்ணு இந்த ஸ்திதி அப்படிங்கிற காப்பாற்றக்கூடிய ஒரு தொழிலை திறம்பட செஞ்சுருக்கார். அதுவும் அம்பாள் வந்து அதை வந்து அவருக்கு கொடுத்த ஒரு பதவி தான். அந்த அதிகார பதவி ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு காலையில் தேவியை நமஸ்கரிக்கின்ற வழக்கம் உண்டாம். தினமும் மகாவிஷ்ணு கிரீடத்தோட தேவியுடைய பாதார விந்துகளை நமஸ்கரிக்கிறதுனால விஷ்ணுவோடைய கிரீடத்தில் இழைக்கப்பட்ட அந்த சிவப்பான கௌஸ்துவமணி அப்படிங்கிறது சிவப்பான காந்தியோடு இருக்கான். அது தேவியோட பாதார விந்தங்களில் பட்டு தேவியோட பாதங்களும் சிவந்த நிறமாக மாறுறதான். அதனால் தேவி தன் பாதங்களை மருதாணியால் அலங்கரிச்சிருக்காளோ அப்படின்னு தோன்றதான். இது மாதிரி தேவியோட பாதங்களில் காணப்படுற சிவபூர்ணம் தினந்தோறும் காலையில் கிரீடத்துடன் மகாவிஷ்ணுவார் தேவியை பாதங்களில் நமஸ்கரிக்கிறார் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து விளக்கிறதான். முதல்ல உபனிஷத்துக்கள் அம்பாளை வணங்கி பாதார விந்தங்களில் அவருடைய சிறமேற்கொண்டு நிற்கிறது. அதற்கப்புறம் பரமேஸ்வரன் ஜடாமுடி தரித்தவர் அம்பாள்கிட்ட அம்பாள் கொண்ட கோபத்தினால ஒரு ஊடலினால் அவரை வணங்குற நமஸ்கரிக்கிறார். அதனால் அம்பாளுடைய பாதம் வந்து அவருடைய சிரசப்படுறது. அப்புறம் தன்னுடைய ஸ்திதி அப்படிங்கிற ஒரு வேலையானது ஸ்திரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணு அம்பாளுடைய பாதத்தில் விழுந்து வணங்குறாராம். அதனால் சர்வ ஜகத்திற்கும் தாயாரான பரமேஸ்வரி பாதார விந்தங்களில் வந்து ஜகத்தில் ஆகப்பட்ட விஷ்ணுவோ, பிரம்மாவோ, பசுபதியோ, உபனிஷத்துக்களோ எல்லாருமே வந்து நமஸ்கரிக்கிறார்கள். அதனால் தேவியோட பாதார விந்தத்தில் வந்து சம்பந்தப்பட்ட அந்த நிர்மாலிய ஜலத்தாலும் பரிசுத்தர்களாகலாம். அந்த கங்கா ஜலம் அம்பாளுடைய காலில் படுறதும் அது அவாமலையும் படுறதான். அதனால் அவள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ருதிகள் விஷ்ணு பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் வந்து தேவியுடைய பாதாரவிந்தங்களில் சஞ்சரிக்க சோகத்தை இந்த இருக்கா. ஆனால் நான் வந்து உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜெகத்தை சிருஷ்டிக்கப்பட்ட நானும் ஒரு உன்னுடைய குழந்தை. அதனால் உன் குழந்தையான என்னுடைய சிரசலும் உன்னுடைய திருப்பாதங்களை வச்சு என்னுடைய ஜென்ம சாபல்யம் ஆகும்படி என்ன பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதா இந்த கிரந்தகர்த்தாவான ஆதிசங்கர பகவத்பாதா அம்பாள்கிட்ட இந்த மாதிரி வேண்டர் பிரார்த்திக்கிறார். இதனால் ஸ்ரீசக்கர ரூபமாகவோ அல்லது உபாசகர்களான ஒரு குரு மூலியமாகவோ தேவியை ஆராதித்து தேவியோட பாதார விந்தத்தில் சம்பந்தப்பட்ட பரிசுத்தமான தீர்த்தத்தை புரோஷனம் செஞ்சிடணும். அதை கிரகிச்சு உள்ளே சாப்பிட்றவாளும் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையிலும் தேவியுடைய பாதார விந்தங்களில் நமஸ்காரத்தை செய்கிறவளும் என சொப்ன அவஸ்தையில் தன் தாயை போல் தேவியுடைய சுரூபத்தை பார்க்க முடியுமா? தனது சிரசை தேவி பாதத்தால் தொடுவது போல அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்படுமா? சொப்பனத்தில் சகல வியாதிகளிலும் விடுபடுவாளாம். அவளும் விமுக்தர்களாக ஆகி ஜீவன் முக்தர்களாக அவர்கள் அப்படின்னு இந்த கிரந்தத்தில் ஆதிசங்கர் பகவத்வார் ரொம்ப அழகாக விளக்கிறார். தானும் ஒரு குழந்தையாக தன்னையும் ஒரு குழந்தையாக பாவிச்சுண்டு தன்னுடைய சிரசலியும் அம்பாளுடைய பாதங்கள் படணும் அப்படிங்கிறது ஆதிசங்கர் பகவத்வார் இந்த ஸ்லோகத்தில் வேண்டார். நம்மளும் அம்பாளுடைய அந்த பாதார விந்தங்களை கேட்டு நம்மளுடைய சிரசலியும் அம்பாளுடைய பாதத்தை வச்சு நமஸ்கரிக்கிற மாதிரி ஒரு பாவனையாக ஏற்படுத்தின இந்த ஸ்லோகத்தை அனுசரிப்போம். அம்பாளுடைய அருளுக்கு பாதார விந்தங்களுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.